السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. وقد قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد: اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல் அல்லாஹின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னல பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைத்துகள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. பேரன்பு கொண்ட இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹு ஜல்லஷானு தாலா இந்த உலகிலே மனித சமுதாயம் ஒரு அற்புதமான வாழ்வை மேற்கொள்வதற்காக மனிதனுக்கு வழிகாட்டியாக இறை மார்க்கமாம் இஸ்லாத்தை மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி, அந்த இஸ்லாத்தின் மூலம் பல்வேறுபட்ட யாவல்களையும் விளக்கல்களையும் சட்டத்திட்டங்களையும் அல்லாஹு தஆலா அமைத்து தந்திருக்கிறான். இஸ்லாம் என்று சொன்னாலே வாழ்க்கையினுடைய நெறி, ஏதோ மற்ற மதங்களை போல கற்பனையாக அல்லது பழங்காலத்தினுடைய கதைகளை கொண்டதாக அமையப்பட்ட மார்க்கம் அல்ல. ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக்காட்டுகிற, எடுத்துக்காட்டுகிற மார்க்கம் தான் இஸ்லாம். அதை வேதங்களிலே அல்லாஹு தஆலா சொல்லி அந்த வேதங்களின் அடிப்படையிலே திருத்தூதர்களையும் அனுப்பி அவர்களை வாழச் செய்து காட்டினார். அதிலும் குறிப்பாக நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, உலகிலே வாழுகின்ற அத்தனை மக்களுக்கும் வழிகாட்டியாகவே அமைந்திருக்கிறது. இந்த உலகிலே அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட இந்த நெறிமுறைகளை, வரையறைகளை கடைபிடித்து வாழ்கிற போதுதான் மனித வாழ்வு சம்பூர்ணம் பெறும், மனித வாழ்வு சிறப்பை பெறும். அது அல்லாமல் மனிதர்களாக ஒன்று சேர்ந்து நாம் இப்படி ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ளலாம் என்று முடிவெடுத்து அவர்களுக்குள்ளேயே ஒரு சட்டதிட்டங்களை, வரையறைகளை ஏற்படுத்திக் கொண்டு வாழ்ந்தால் அந்த வாழ்வை தோல்வியைத்தான் ஏற்படுத்தும். படைத்தவனுக்குத்தான் தெரியும் மனிதர்களுடைய பண்பு எப்படி, அவர்களுடைய ஏற்றுக்கொள்கின்ற தன்மை எப்படி, அவர்களது உறுப்புகள் எவைகளெல்லாம் உள்வாங்கிக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், எவைகளுக்கெல்லாம் எதிராக இருக்கும் என்ற எல்லா விஷயங்களும் அல்லாஹுக்கு மட்டுமே புரிந்தவை. எனவேதான் அல்லாஹு தஆலா சில சட்டதிட்டங்களை மனிதர்களுக்கு அமைத்து தந்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளிய வேதத்தின் மூலமாக இந்த உலகிலே அல்லாஹுவால் இறக்கப்பட்ட சட்டதிட்டங்கள் எல்லாம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது, நிறைவடைந்து விட்டது. இதற்கு முன்னால் நபிமார்களுடைய சட்டதிட்டங்கள், ஒவ்வொரு காலத்திலும் ஒரு சட்டம் இருக்கும், அதற்கு அடுத்து ஒரு மாற்று சட்டம் வரும், அதனை தொடர்ந்து வருகிற இன்னொரு ரசூல் அதனை மாற்றுவார், இப்படியாக இருந்த தொடர்ச்சி முடிவுற்று பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மார்க்கம் தான் இறுதியானது. அதற்கு பிறகு எந்த மாற்றமும் இதில் ஏற்படாது, கொண்டு வரப்படாது, எந்த மாற்றத்திற்கும் இடமில்லை, இது முழுமையடைந்து விட்டது என்பதனை அறை கூவுகின்ற விதத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான், அல்யோம் அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களது மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது, அத்மம் அழைக்கும் ஞாபகத்தி, என்னுடைய அருள் உங்களின் மீது பரிபூர்ணமாக அருளப்பட்டு விட்டது, வரவே துளக்கும் இஸ்லாமத்தீனா, உங்களது மார்க்கத்தை தான் இஸ்லாம் என்ற மார்க்கமாக அல்லாஹுவால் நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த தீன் ஷரியத் என்கின்ற இந்த மார்க்கம் முழுமை பெற்று விட்டது. அதற்கு பிறகு எந்த வேதமும் இறங்கப் போவதில்லை, எந்த நபியும் வரப்போவதில்லை, மார்க்கத்திலே எந்த மாற்றங்களும் உருவாகப் போவதில்லை. அதுதான் இறுதியானது. கடைசி நாள் வரையிலும் கடைசி கால வரையிலும் உலகம் அழியும் வரையிலும் இதுதான் இறுதியானது என்பதனை அல்லாஹ் திருமறையிலே சொல்லிவிட்டான். இந்த நிலையிலே படைதர எல்லா விதமான கொடுக்கல் வாங்கல், உறவு முறைகள், பொருளாதாரம் மற்றும் வாழ்க்கையினுடைய அத்தனை நெறிகளும் திருமறையிலே சொல்லப்பட்டு விட்டன. சில நேரங்களில் அது மூடலாக சொல்லப்பட்டிருக்கும், சில நேரங்களில் அது மிகவும் வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்வாங்கி நமக்கு அதனுடைய விளக்கத்தையும் வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே தெளிவாக உணர்கிறோம். இவைகள் பூர்த்தி செய்யப்பட்ட விட்ட பிறகு எந்த ஒரு மனிதனுக்கும், எந்த ஒரு கூட்டுக்குழுவுக்கும், எந்த ஒரு அமைப்புக்கும் இதனை மாற்றம் செய்வதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அல்லாஹ் திருமறையிலே வேறொரு இடத்திலே சொல்லுவான், உமா காணலி மூமினின் வலா மூமினத்தின், எந்த ஒரு மூமினால் ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ உரிமை இல்லை. இதா கவல்லாஹு ரசூலு அம்ரன், அல்லாஹும் அல்லாஹ் ரசூலும் ஒரு விஷயத்தை தீர்ப்பு செய்துவிட்ட பின்னால், முடிவு செய்துவிட்ட பின்னால், ஐயக்கூன லஹுமுல் கையரத்துமின் அம்ரிஹிம், தங்களுடைய சுய அபிப்பிராயத்தை சுய கருத்தை அங்கே தேர்வு செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு பிறகு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தீர்ப்புக்கு பிறகு தன்னுடைய சுய கருத்தை இங்கே திணிப்பதற்கு எந்த மூமினான முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமை கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவார். மார்க்கம் பூர்த்தி அடைய செய்யப்பட்டு விட்டது, இதற்கு பிறகு எந்த மாற்றம் இதிலே கொண்டு வர வேண்டிய தேவையில்லை, அதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் பிடித்தான் சொல்கிறான். யூதர்கள், மதீனாவிலே இருந்த யூதர்கள், பனூ கைனுகா என்று சொல்லுகிற உயர்குடி மக்கள், யூதர்களிலேயும் உயர்குடியினர் தாழ்குடியினர் என்ற பாகுபாடு இருந்தது. அந்த உயர்குலத்தோ ரசூலுல்லாஹி அவர்களே வந்து சொல்கிறார்கள், முஹம்மதே, நாங்கள் எல்லாம் உங்களை கொண்டு ஈமான் கொள்ளுகிறோம், உங்களை ரசூலாக ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் எங்களுக்கு சில நிபந்தனைகள் உண்டு, நாங்களும் முஸ்லிம்களாக உங்களுக்கு பின்னால் இருப்போம், எங்களது வர்க்கத்தில் இருக்கிற தாழ்ந்த நிலையில் இருப்பவர்களும் முஸ்லிம்களாக இருப்பார்கள், இப்படி இருக்கிற போது அவர்களை விட சட்டதிட்டங்களிலே எங்களுக்கு கொஞ்சம் சலுகைகள் தரப்பட வேண்டும், தண்டனைகளிலே அவர்களை விட எங்களுக்கு சலுகை தரப்பட வேண்டும், அவர்களை விட எங்களை உயர்வாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு உள்ள விஷயங்களை உயர்வானதாக அமைத்து தர வேண்டும், அப்படி இருந்தால் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அப்போது அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைத்தார். அவர்கள் அப்படி வந்து கேட்கிறார்கள், நபியே, வஅனிஹுக்கும் பைனஹுமா அல்லாஹு வலா தத்தபியாஹு, நபியே, உங்களுக்கு அல்லாஹ் எதனை இறக்கி வைத்தாரோ அந்த திருமறையை கொண்டே நீங்கள் அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு செய்யுங்கள், ஒருபோதும் அவர்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறை வசனத்தை இறக்கி வைத்தார். அவர்களுடைய எண்ணமும் அவருடைய ஆசையும் அப்படி இருக்கிறது, ஆனால் அதை நீங்கள் பின்பற்றி செல்லாதீர்கள், அப்படிப்பட்டவர்கள் இங்கு இஸ்லாத்துக்கு தேவையில்லை, இஸ்லாத்துக்கு வந்துவிட்டால் எல்லாத்துக்குமே ஒரே சட்டம்தான், அதிலே உயர்குலத்தோடுக்கு ஒரு பகுதி, தாழ்குலத்தோடுக்கு ஒரு பகுதி என்ற இந்த வேறுபாடு இங்கே காட்ட முடியாது, அதனுடைய மனோ இச்சையின் உட்பட்டது, அதை ஒருபோதும் நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் திருமறை வசனத்தை இறக்கி வைத்தார். அதுபோலத்தான் பனூ நுலைர் என்ற கூட்டத்தார்களும் யூதப் பிரிவினர் இருக்கக்கூடிய இன்னொரு பிரிவினர் மசூல்லா வனத்திலே வந்து இதுபோல ஒரு விஷயத்தை சொன்னார்கள், நாங்கள் எங்களுக்கு கீழே இருக்கிற யூதர்களுக்கு நீங்கள் என்ன தண்டிப்பீர்களோ அதைவிட பாதியாகத்தான் எங்களுக்கு விதிக்க வேண்டும், ஒரு அபராதம் என்று வருகிற
இருக்கிற போது அவர்களுக்கு 140 வசகம் ஏற்படு எங்களுக்கு அவர்களுக்கு நீங்கள் தீர்ப்பளித்தால் எங்களுக்கு 70 வசகம் தான் தீர்ப்பளிக்க வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டார்கள். அதற்கும் அல்லாஹ் சொல்லி காட்டினா பஹுக்குமுல் நீங்கள் ஜாஹிலிய அறியாமை காலத்தை மக்கள் தீர்ப்பு கட்டதை போலவா நீங்கள் கேட்கிறீர்கள். உறுதி கொண்டிருக்கிற மக்களுக்கு அல்லாஹு அல்லாத வேறொரு சிறந்த தீர்ப்பை கொடுப்பவன் யாராயிலும் உண்டா? உலகத்திலே படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு எப்படி தீர்ப்பளிக்க வேண்டும் என்பதை அல்லாஹை விட அழகா யாராவது சொல்ல முடியுமா என்று அல்லாஹ் கேட்கிறார். அல்லாஹை விட அழகான ஒரு சட்டத்தை யாராயிலும் கொண்டு வர முடியுமா என்று கேட்கிறார். மனிதர்களுடைய எல்லா விதமான நிலையும் அறிந்திருக்கிறான் அவன் தான். அவன் அல்லாதவை யாராலும் மனிதர்களுக்கு நேரான ஒரு சட்டத்தை தர முடியாது என்ற கருத்திலே அல்லாஹ் இங்கே சொல்லிக் காட்டுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இறக்கிய அந்த வேதம் அதை தொடர்புடைய சட்டங்களுக்கு தான் ஷரியத் சட்டம் என்று சொல்லுகிறோம். அதான் மார்க்கம். மார்க்கத்தில் இருந்து கொண்டே வேறு ஒன்றை தேடக்கூடாது. இஸ்லாத்தில் இருந்து கொண்டே இஸ்லாத்திற்கு விரோதமான ஒன்றை தேடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், அபுல் நாஸ் இலல்லாஹி ஸலாசத்துன், அல்லாஹ்விடத்திலே மிக மிக கோபத்திற்குரியவர்கள் வெறுப்பிற்குரியவர்கள் மூன்று கூட்டத்தினர்கள். அதிலே முல்ஹிதன் ஃபில் ஹரம், ஹரமிலே வரந்து மீறுகிறவர்கள். மக்காவும் மதீனாவும் சேர்ந்திருக்கிற அந்த ஹரம் ஷரீஃபிலே வரந்து மீறி நடப்பவர்கள், அவர்கள் மீது அல்லாஹ் கடுமையான கோபம் அடைகிறான். இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அறியாமை காலத்து ஜாஹிலியாக்களுடைய வழக்கங்கள் எது இருந்ததோ அந்த நடைமுறைகளை தேடுபவர். ஜாஹிலியா என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திற்கு முன்னால் இருந்தார்களே அவர்களை மட்டும் குறிக்கின்ற விஷயம் அல்ல. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட்டுவிட்டு மனிதர்களுடைய சட்டத்தை தேடுவதற்காக போகிறார்களோ, குர்ஆனிலே அல்லாஹ் சட்டத்தை சொல்லியிருக்கிறான், அதற்கு எதிராக நீதிமன்றங்களுக்கு போகிறார்களோ, இதுதான் ஜாஹிலியா என்று சொல்லப்படும். இஸ்லாத்தை விட ஒரு சிறந்த சட்டத்தை வேறு யாராலும் கொடுக்க முடியாது, எந்த நீதிமன்றத்தாலும் கொடுக்க முடியாது. அதுதான் முஸ்லிம்களுடைய முழுமையான நம்பிக்கை. எனவே யார் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இஸ்லாத்திலே சட்டத்திற்கு எதிராக அதற்கு மாற்றாக வேறொரு சட்டத்தை தேடிப்போகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஜாஹிலியா என்றுதான் சொல்லப்படும். அது 1400 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இப்போது வாழ்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இனிமேல் வாழப்போகிறவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுத்தால அறிவுபூர்வமான சட்டத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே மிகப்பெரும் ஆராய்ச்சியாளர்களும் மிகப்பெரும் நிபுணர்கள் எல்லாம் இஸ்லாத்திலே சட்ட திட்டங்களை கண்டு இவ்வளவு அழகாக நேர்த்தியாக இது சொல்லப்பட்டிருக்கிறது, மனித குலத்திற்கு இதைத் தவிர என்ன நிம்மதி கிடைக்கும் என்று எல்லா ஆய்வாளர்களும் தெளிவுபடுத்துகிற வகையிலே அல்லாஹ்வுடைய சட்டங்கள் அமைத்து தரப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ்வுத்தால எந்த விஷயத்திலே நமக்கு ஏவலாக சொன்னாலும் சரி அல்லது விளக்கி இருந்தாலும் சரி, அதில் 5 விதமான அடிப்படைகள் இருக்கும். அது இல்லாமல் ஒன்றுமே இருக்காது. தொழுகை சொல்லியிருந்தாலும் சரி, நோன்பு சொல்லியிருந்தாலும் சரி, என்னென்ன பொருள்கள் எல்லாம் சாப்பிட வேண்டாம், இந்த மாதிரி நடக்க வேண்டாம் என்று அல்லாஹ்வுக்கு தடை விதித்திருந்தாலும் சரி, அது மனிதர்களுக்கு 5 விதமான அடிப்படையான விஷயங்கள் அதில் அமைந்திருக்கும். அதில் ஒன்று அவர்கள் கொண்டிருக்கிற இஸ்லாத்தை பாதுகாப்பது. அல்லாஹ்வுத்தாலா சொல்லி இருக்கிற கட்டளைகளிலே முதன்மையானது அவனுடைய மார்க்கத்தை பாதுகாக்கின்ற முறையிலே அல்லாஹ் சொல்லியிருப்பான். ஒன்று அந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய அம்சம் இருக்கும், அல்லது நப்ஸ் தன் அவருடைய உயிரை பாதுகாக்கின்ற அம்சம் அதில் இருக்கும். மூன்றாவது மானத்தை பாதுகாக்கின்ற விஷயம் இருக்கும். நான்காவதாக அல்மால் பொருளை பாதுகாக்கின்ற விஷயம். 5வது அல்லக்கல் அறிவை பாதுகாக்கின்ற விஷயம். ஒரு மனிதனுடைய அறிவு, மானம், பொருள், உயிர், மார்க்கம் இந்த 5 முக்கியமானது இல்லையா? இந்த 5 பாதுகாக்கின்ற விஷயத்தை தான் அல்லாஹ்வுத்தாலா தன்னுடைய சட்டங்களாக அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறார். இந்த எல்லா சட்டங்களையும் எடுத்து ஆய்வு செய்கிற போது இந்த 5 அம்சங்களிலே ஏதாவது ஒன்று அதில் இருக்கும், அது இல்லாமல் இருக்காது. அல்லாஹ்வுத்தாலா பன்றியை தடை செய்திருக்கிறான், ஹராமாக்கி இருக்கிறான். ரத்தம வலஹமல் ஹின்சீர் என்று அல்லாஹ்வுக்கு சொல்லி காட்டுகிறான். ரத்தமும் இறந்த பொருளும் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பல நாடுகளிலே அதை உணவாக மேற்கொள்கிறார்கள். குர்ஆனுடைய சட்டத்துக்கு எதிராக செய்கிறார்கள். முஸ்லிம்கள் யாரும் செய்வதில்லை. இத்தனை நாட்களும் அதை பற்றி அறியாமல் இருந்தது. ஆனால் இப்போதுள்ள ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், பன்றி மாமிசத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 450 தொற்று நோய்கள் மனிதனுக்கு ஏற்படுகிறது. 450 வகையான தொற்று நோய்கள், அதில 57 வகையான தொற்றுகளுக்கு அது உயிர் கொள்ளுகிற அளவுக்கு ஆபத்தானது, மிக மிக ஆபத்தானது. அது அவர்களுடைய உடலிலே இருக்கிற எல்லா பகுதியும் அது பாதிக்கும். அதற்கும் மேலாக குறிப்பாக அதில 27 வகையான தொற்றுக்கள் இன்னும் அதை விட கடினமானது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒருவர் ஒரு பெரிய ஆலிம் செய்யுல் குத்துப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்திலே வந்து கேட்டார், இந்த 450 வகையான தொற்றுக்கள் இருப்பதாக நீங்கள் சொல்கிறீர்கள், ஆய்வாளர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அல்ல அதை தடை செய்ததற்கு. இப்போது இருக்கிற விஞ்ஞானம் அந்த 400 வகையான தொற்றுக்களும் இல்லாமல் இருப்பதற்கான மருந்தை கண்டுபிடித்திருக்கிறது. அந்த மருந்தை அந்த பன்றியின் மீது செலுத்தி அந்த மாமிசத்தை உட்கொள்வதால் அந்த தொற்றுகள் ஏற்படாது என்பதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்போது அது ஆகுமானது தானே என்று கேட்டார். அப்போது அவர்கள் விளக்கம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பார்வை வேறு. 1400 வருடங்களுக்கு பிறகுதான் 450 தொற்றுகள் இருப்பதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் அதற்கு முன்னாடி அதை தடை செய்திருக்கிறான். ஆக 1400 வருடங்கள் வாழ்ந்து கோடிக்கணக்கான மக்களை அல்லாஹ் காப்பாற்றி இருக்கிறான். இப்போது கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கண்டுபிடிப்பும் கூட இது தற்காலிகமானதுதானே தவிர இதற்கு மேலும் விஞ்ஞானம் இன்னும் ஆய்வு செய்தால் இன்னும் தொற்றுகள் இருப்பதாக அதில் அறிய வரும். எனவே அல்லாஹ்வுடைய சட்டம் என்பதுதான் இறுதியானது. அதை மாற்றம் என்பது அதற்கு அதிலே கொண்டு வருவதற்கு வாய்ப்பில்லை. அல்லாஹ் மனிதனுடைய உயிருக்கும் அவருடைய உடலுக்கும் அவருடைய மானத்திற்கும் பாதுகாக்குகின்ற வகையில் தான் இப்படிப்பட்ட தடைகளை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதாக சொல்லி காட்டினார்கள். இப்படி அல்லாஹ்வுத்தால எதை நமக்கு செய்தாலும் அதிலே அது ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எல்லா வகையான வழிமுறைகளையும் தெளிவுபடுத்தி விட்டார்கள். வாழ்க்கையினுடைய கொடுக்கல் வாங்கல் முதல் கொண்டு, உறங்குவதை முதல் கொண்டு, உண்ணுவது முதல் கொண்டு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய முழுமையான விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவுபடுத்தி விட்டார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹு தஆலாவை விட உங்களுக்கு மனிதர்களை பற்றி தெரிந்தவர்கள், அல்லாஹு தஆலாவை விட மனிதர்களுக்கு உள்ள விஷயங்களை சட்டத்திட்டங்களை கொண்டு வருகின்ற சக்தி மற்றவர்கள் யார் இருக்க முடியும் என்று கேட்கிறார். இந்த உலகத்தில் அப்படி ஒரு சக்தி கிடையாது, எந்த ஒரு சக்தியும் அப்படி கிடையாது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, அதாவது அல்லாஹு தஆலா மனிதர்கள் மீது மிகவும் இரக்கம் உள்ளவர், மிகவும் கருணை உள்ளவர். தவறு செய்கிற போதும் கூட அந்த தவறான நேரத்தில் அந்த மனிதனுடைய தவறுக்கு ஏற்படுகிற தண்டனையிலிருந்தும் கூட பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தஆலா எல்லா மனிதர்களிடம் அல்லாஹ் மனிதர்கள் மீது இறக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இப்போது நாம் விஷயத்திற்கு வருவோம். மனிதர்களுடைய சட்டங்கள் என்பது நிறைய அதில் பிரச்சனைகள் இருக்கும். பல நாடுகளிலே, கிட்டத்தட்ட உலகத்திலே 14 நாடுகளிலே ஓரின உறவு என்பது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம், ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொள்ளலாம். இது வந்து மனிதனுடைய ஒரு இயற்கைக்கு நேர் எதிரான விஷயம். திருமணம் என்பதனுடைய நோக்கமே என்னவென்று சொன்னால், இந்த உலகம் இருக்குகின்ற காலம் வரையிலும் மனிதன் இங்கே ஜீவிக்க வேண்டும் இல்லையா. அது ஆணும் பெண்ணும் உறவு கொள்வதன் மூலமாகத்தான் மனித சந்ததியினுடைய பெருக்கம் என்பதை உண்டாகும். ஒரு பெண்ணும் பெண்ணும் உறவு கொள்வதாலோ, ஒரு ஆணுமான உறவு கொள்வதனாலேயோ சந்ததியினுடைய பெருக்கம் உண்டாகுமா என்றால் உண்டாகாது. அல்லாஹ்வுக்கு எப்படி திருமணத்தின் மூலமாக மனித வர்க்கத்தினுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுத்தால சிறப்படுத்தி இருக்கிறார். பல நாடுகள் இங்கே அதை அங்கீகரித்திருக்கிறது. அந்த திருமணம் கூடும் என்பதாக சட்ட ரீதியாக அங்கீகரித்திருக்கிறது. இந்தியாவும் கூட அது சம்பந்தமான ஒரு பிரச்சனை நீதிமன்றத்திலே வந்தபோது, அப்போது இருந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி தீபிகா 377 பிரிவின்படி இது தவறானது, தண்டனைக்குரிய குற்றம் என்பதாக சொல்லி அவர் அதை தடை செய்தார். அப்படி தடை செய்த போது இங்க இருக்கிற பத்திரிகை காரணமாக இந்தியா 150 ஆண்டு ஆகல பின்னால் போய்விட்டது என்று எழுதியது. இப்படி தடை செய்வதன் காரணத்தினால இந்தியா வந்து 150 ஆண்டுகள் பின்னோக்கி போய்விட்டது என்று எழுதியது. இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கமும் கூட அந்த தீர்ப்புக்கு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்திருக்கிறது. அது அங்கீகரிக்க வேண்டும், அங்கீகரிக்கின்ற சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த லட்சணத்தில் தான் இந்த நாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, திருமண உறவு என்பது ஒரு மகத்துவமான ஒரு புனிதமான உறவு இல்லையா? அந்த திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் இஸ்லாத்தில் நிறைவேற்றப்படுகிறது. பெண் தரத்திலும் ஆண் தரத்திலுமாக அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக அந்த திருமண உறவு என்பது உண்டாக்கப்படுகிறது. ஆனால் உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான நாடுகளில இந்த ஒப்பந்தத்தை தள்ளி வைத்துவிட்டு ஒரு ஆணும் பெண்ணும் விரும்பினால் அவர்கள் குடும்பம் நடத்திக் கொள்ளலாம், கணவன் மனைவியாக இருந்து கொள்ளலாம். அதற்கு அதிகபட்சமாக ஒருவருடைய வேலை இன்னொருவர் செய்வது, ஒருவருக்கு ஒத்துழைப்பாக இருப்பது, ஒரே அறையிலே இருவரும் தங்கியிருப்பது, அது கணவன் மனைவியாகவே அங்கீகரிக்கலாம், திருமணம் என்பது தேவையில்லை என்ற நிலைக்கு இங்கே வந்துவிட்டார்கள். இதன் மூலம் எப்படிப்பட்ட ஒழுக்கச் சீர்கேடுகள் ஏற்படும்? அவர்கள் மூலமாக பிறக்குகின்ற குழந்தைகளுக்கு எந்த தாயினுடைய தந்தையினுடைய பெயரை சொல்லப்படும்? ஒரு முறையான வாழ்க்கை திட்டம் இஸ்லாம் அமைத்து தருகிறது. திருமணத்திற்கு பிறகு ஒரு குடும்பம், அந்த குடும்பத்திலே பிறக்குகின்ற குழந்தைகள், அந்த குழந்தைக்கு இன்னவர்தான் தந்தை தாய் என்ற எல்லா விதமான அடையாளங்களும் இருக்கிற இந்த நிலை எப்படி? ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அறையிலே தங்கியிருந்தால் அவர்கள் கணவன் மனைவிதான் என்று தீர்ப்பு செய்கிற இந்த தீர்ப்பு எப்படி? இது எவ்வளவு பெரிய பாதிப்புகளை உண்டாக்கும் என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்தில் இப்படிப்பட்ட அநாகரிகமான நடைமுறைகள் நிறைய இருக்கின்றன. உதாரணத்திற்கு சில விஷயங்களை நான் இங்கே சொல்லி காட்டினேன் அன்புக்குரியவர்களே. அது மட்டுமல்ல, இன்றைக்கு அரசாங்கம் முஸ்லிம்கள் மீது கை வைத்திருக்கிறது. முஸ்லிம்களை முகலாயர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்த போது இஸ்லாமிய சட்டங்கள் ஷரியத்து சட்டங்களாக முழுமையாக அமல்படுத்தப்பட்டு வந்தன. சட்டங்களிலே 2 வகை சட்டம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஒன்று கிரிமினல் குற்றவியல் சட்டம், இன்னொன்று சாதாரணமாக நாம் கடைபிடிக்கக்கூடிய குடிமையல் சட்டம். இந்த 2 சட்டங்களும் 2 சட்டங்களாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. முகலாயர்கள் ஆட்சி செய்த காலத்தில் இந்த குற்றவியல் சட்டமும் இஸ்லாமிய சட்டமாக அமல்படுத்தப்பட்டு வந்தது. அதற்காக வேண்டி சட்ட புத்தகங்கள், 10 ஆலங்கீர் என்ற சட்ட புத்தகங்களால் தொகுக்கப்பட்டு வந்தன. அதற்கு பிறகு இந்த குற்றவியல் சட்டங்களில முஸ்லிம்களுக்கு தான் அதை நிறைவேற்ற முடியும், மற்றவர்களுக்கு அந்த சட்டங்களை திணிக்க முடியாது. இப்போது ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு மாற்று சகோதரருக்கும் ஒரு பிரச்சனை வருகிற போது, சொத்து பிரச்சனையோ பொருளாதார விஷயத்திலே பிரச்சனை வருகிற போது, அங்கே இருவரின் மீதும் என்ன செய்ய வேண்டும், ஒரே மாதிரியான தண்டனை இங்கே ஏற்படுத்த வேண்டும். ஆனால் அது இயலாது என்ற காரணத்தினால் அந்த குற்றவியல் சட்டங்களை மாற்றம் செய்யப்பட்டது. ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் அது மாற்றம் செய்யப்பட்டு குற்றவியல் சட்டங்களாக இபிகோ என்கின்ற இந்தியன் ஐபிசி என்ற அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த குடிமையல் சட்டம் என்கின்ற இந்த சட்டம் எல்லா காலத்திலும், முகலாயருடைய காலத்திலும் சரி, ஆங்கிலேயருடைய காலத்திலும் சரி, அது வந்து அந்தந்த மதத்தினுடைய அடிப்படையில் விடப்பட்டு விட்டது. எல்லாத்தையுமே விடவில்லை. முஸ்லிம்களை பொறுத்தவரையில் 5 விஷயங்கள். 1, திருமணம். மற்றொன்று விவாகரத்து, பெண் விவாகரத்து கோருகின்ற குல்ஆ, வக்குஃபு, அதுபோல வராசத்து சொத்துக்கள், ஆண் விட்டு போகிற வராசத்து சொத்துக்கள். முஸ்லிம்களுக்குள்ளேயே நடைபெறுகிற விஷயங்களை மட்டும்தான் முஸ்லிம் பர்சனல்லா இந்த அமைக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி பொதுவான சட்டம் தான். 1000கணக்கான பொதுவான சட்டங்கள் இருக்கின்றன. இப்போது வண்டியிலே போகிறோம், லைசன்ஸ் எடுத்துட்டு போகல, அப்போ முஸ்லீமுக்கு ஒரு சட்டம், முஸ்லீம் அல்லாதவனுக்கு ஒரு சட்டம் இல்லை. அபராதம் என்பது எல்லாத்துக்கும் பொதுவானது. அதுபோலத்தான் எல்லா விஷயங்களும். 2 பேர்கள் கொடுக்கல் வாங்கலில் தகராறு செய்து கொண்டார்கள். கடன் வாங்கியவர் திருப்பி கொடுக்கவில்லை என்று சொன்னால், திருப்பி கொடுக்கிற காலம் வரையிலும் இந்திய சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் வட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் இஸ்லாத்திலே வட்டி தடை செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால் நாம அந்த வட்டியை வாங்க மாட்டோம் என்றெல்லாம் தடை செய்யவில்லை. கோர்ட் என்ன தீர்ப்பு செய்கிறோம், அந்த கோர்ட் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்திற்கு முரணாக இருந்தாலும் கூட அது ஒரே மாதிரியான சட்டம் என்ற காரணத்தினால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே, பொருளாதார விஷயத்திலே இந்திய சட்டத்தை பின்பற்றுகிறோம். அது அல்லாமல் நம்முடைய சட்டங்களை பின்பற்றுவதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. திருமணம், விவாகரத்து, அன்பக செயல்களால் மற்ற மாற்று மதத்தார்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத சட்டங்களை தான் நாம் தனியார் சட்டங்கள் என்பதாக ஏற்படுத்தியிருக்கிறோம். இது நாம் ஏற்படுத்தியதல்ல, ஆங்கிலேயர்களே இதை என்ன செய்திருக்கிறார்கள், அதனை அமைத்து தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் விவாகரத்து என்கின்ற இந்த சட்டம் நம்முடைய சொந்த பிரச்சனையாக இருக்கிறது. அதாவது விவாகரத்துக்கு வருகிறவர்கள் ரொம்ப குறைவு. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களில 2% பேர் கூட விவாகரத்துக்கு வருவதில்லை, அதை விட குறைவுதான். ஆனால் மாற்றார்கள் விவாகரத்து தடை செய்யப்பட்டிருக்கிற மாற்று மதத்திலே 5%, 6% விவாகரத்துகள் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிறது. முஸ்லிம்களிடத்திலே இது ரொம்ப குறைவு. ஏன்னா முஸ்லிம்களிடத்திலே மார்க்க ரீதியான ஒரு பயம், அல்லாஹ் மீது கொண்டிருக்கிற அச்சம், அதெல்லாம் அவர்களை தடுக்கின்றன. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி உடனடியாக இதற்கு வருவதில்லை. இரண்டாவது, அரசாங்கம் இப்போ சொல்லக்கூடிய காரணம் என்ன என்று சொன்னால், பாலியல் சமத்துவம் இங்கே கிடையாது என்பதால் இதை தடை செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். எத்தனை இவர்கள் இந்த தலாக்கை எதிர்த்து போராடினார்கள், விவாகரத்தை எதிர்த்து எத்தனை பெண்கள் போராடினார்கள். எங்கேயாவது ஒருத்தர் ஏதாவது ஒரு மூலையில ஒரு பெண்ணை கோர்ட்டில் தாக்கல் செய்திருப்பார், அபூர்வமாக நடைபெறும், அதை பெருசாக எடுத்துக்கொண்டு அவர் பாதிக்கப்படுகிறார் என்று சொல்லி இப்போது நாங்கள் அதை தடை சட்டம் கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் அது எவ்வளவு அபத்தமானது. இங்கே நல்ல சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு முஸ்லீமும் அது மாதிரியான நிலைகளுக்கு போவது கிடையாது. ஒரு ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவர்கள் வைத்து அவர்கள் காப்பாற்றிக் கொள்கிறார்கள். இஸ்லாம் என்பது அந்த தலாக் என்கின்ற அந்த உரிமையை கணவனுக்கு தான் வழங்கியிருக்கிறது. பெண்ணுக்கும் தலாக்கு கோரலாம், கொல்லாத கணவனாக இருந்தால் அவளுக்குரிய உரிமைகளை செய்வதில்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட பெண் என்ன செய்யலாம், தலாக்கு கோரலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. இந்த அடிப்படையில் 2 பேர்களுக்கும் பாதகமில்லாத சட்டங்களை தான் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இப்போது நாம வந்து இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலே இந்த விவாகரத்து பிரச்சனையை விட்டுவிட்டு அரசாங்கத்தை அணுகுவதாக இருந்தால் நீதிமன்றத்துக்கு தான் போக வேண்டும். நீதிமன்றத்துக்கு போனா என்ன நடக்கும் சொன்னா, 60-70 ஆண்டுகள் வரையில் அந்த கோர்ட்ல கேஸ் நடந்துட்டே இருக்கும், இவள் கிளவியாகி கபடுக்குழிக்கு போற கண்டிஷனுக்கு வந்துடுவான், அது வரைக்கும் தீர்ப்பு கிடைக்காது. இங்கே பள்ளிவாசலுக்கு வருகிறோம், ஒரு நெருக்கடிய பெண்களுக்கு அந்த திருமணம் ஆன பிறகு கணவன் விட்டு போய்விட்டார் என்று சொன்னாலோ, அல்லது அந்த கணவனோடு இனிமேல் இருந்து வாழ முடியாது என்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவிலே பாதிப்பு ஏற்பட்டு விட்டாலோ பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். 2 பேர்களும் அவருடைய நிலைகளை விசாரணை செய்து இவர்கள் ஒத்து வாழ முடியாது என்ற நிலையில விவாகரத்தை பெற்றுக் கொடுக்கிறார்கள். சீக்கிரத்திலே முடிந்து போய்விடுவது. சற்று நாட்களில் 1-2 மாதமோ கழிந்த பிறகு அந்த இதாவுடைய காலம் முடிந்த பிறகு அந்த பெண்ணுக்கு நல்ல சம்பந்தம் வருகிற போது திருமணமும் செய்து கொடுக்கிறோம். மறுமணம் என்பது நமக்கு உண்டு, மற்றொரு இடத்திலே கிடையாது. இப்படி மனிதர்களுக்கு எந்த விஷயங்களை மிக மிக அவசியமோ அதைத்தான் அல்லாஹ்வுத்தால ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படி இருக்க இதை கையில் எடுத்துக்கொண்டு, அதாவது அம்பேத்கர் சட்டத்தை ஏற்றிய போது அதுல ஒரு வழிகாட்டு 313 எழுதிய சட்ட திருத்தங்களில சட்ட பகுதிகளில 395 பிரிவுகள் உண்டு. இந்த 395 பிரிவுகளில 36-51 பிரிவுகள் வரையிலும் 26 பிரிவுகள் வெறும் நெறிகாட்டு கொள்கை உடையவை, வழிகாட்டு கொள்கை உடையவை, அவைகள் சட்டம் அல்ல. அதிலே ஒன்றுதான், இந்த நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் பாராபட்சம் இல்லாத ஒரு சிவில் சட்டம், பொது சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொன்னார். அவர் சொன்னது காமன் சட்டம் அல்ல, பொது சட்டம் அல்ல, யூனிஃபார்ம் சிவில். யூனிஃபார்ம் என்று சொன்னால் தாழ்ந்த நிலையில இருக்கிற இந்துக்களிலே இருக்கிற தாழ்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கும் உயர்ந்த நிலையில இருப்பவர்களுக்கும் சட்டத்தால் சமம் என்ற நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் அவர் விரும்பினார். இங்க இருக்கிற எல்லா மக்களும் ஒரே நிலையில் இருக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல. இந்த சட்டத்தை அவர் எடுத்து வாசித்து காட்டிய போது அப்போது இருந்த கண்ணியத்திற்குரிய காகிதம் இழைத்தவர்களும் நசுருத்தீன் அகமது வாகுபலி போன்றவர்கள் எல்லாம் அதை அப்போதே ஆட்சேபனை செய்தார்கள். அப்படியெல்லாம் பொதுவாக ஒரு, ஏன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட எட்டு வகையான மதங்கள் இங்கே உண்டு. இந்த எட்டு வகையான மதத்தினர்களும் அவரவர்களுடைய மதப்படிதான் இங்கே நடக்கிறார்கள். சிலது இப்போ மற்றவர்கள் எல்லாம் தெருவிலே போகிற போது நிர்வாணமாக போகக்கூடாது. நிர்வாணமாக போவது குற்றத்திற்குரிய தண்டனைக்குரிய செயல். ஆனால் இந்து மதத்திலே நிர்வாண சாமியார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எங்கு வேண்டுமானால் போகலாம், அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு உண்டு. காசியில் இருக்கக்கூடிய பகுதியிலே நூற்றுக்கணக்கான நிர்வாண சாமியார்கள் அங்கே வருவார்கள். ஆண்கள் பெண்கள் உட்பட எல்லாருமே அவர்களிடத்தில் ஆசீர்வாதம் வாங்குகிறார்கள். இதற்கு அரசாங்கம் காவல் கொடுக்கிறது, பாதுகாப்பு கொடுக்கிறது, அவருடைய சட்டத்தில் அது இருக்கிறது, அதனால் அவர்கள் செயல்படுகிறார்கள். இதை பத்தி நம்ம எப்பாவது பேசியிருப்போமா? இங்க யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. நம்முடைய விஷயத்திலே மூக்கை நுழைப்பது கேள்வி போல அவசரம் காட்ட வேண்டும். அந்த வழிகாட்டு குழு, வழிகாட்டு சட்டம் என்று சொல்லுகின்ற விஷயத்தில் தான் இந்த யூனிஃபார்ம் கோடு என்ற ஒரு நிலை வருகிறது. அதே நேரத்தில் அதில் இன்னொன்று சொல்லப்படுகிறது, நாடு முழுவதும் மதுவிலக்கு சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். யாராவது அதை இதுவரைக்கும் பின்பற்றி இருக்கிறார்களா? இந்தியாவில் ஒரு நாட்டிலே மதுவிலக்கு அமல்படுத்தினால் இன்னொரு நாடு இன்னொரு பகுதி அதை தொடர்ந்து விடுகிறது. சமீபத்தில் பீகாரில் வந்த முதல்வர் மதுவிலக்கு சட்டத்தை கொண்டு வந்தார், சுப்ரீம் கோர்ட் அது உதைக்கிறது, மதுவிலக்கு சட்டம் கூடாது என்று. எது இந்த மனிதர்களுடைய பொருளாதாரத்தை அழிக்குமோ, சீர்கேட்டை ஏற்படுத்துமோ, அப்படிப்பட்டவர்களெல்லாம் விட்டுவிட்டார்கள். அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. முஸ்லிம்களை இழுக்க வேண்டும், அவர்களை இழுத்து அவர்களுக்கு ஏதாவது இடையூறு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டிய இப்படிப்பட்ட நிலைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் இப்போது அந்த சட்ட ஆணையம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த சட்ட ஆணையத்தினுடைய தலைவராக இருப்பவர் சௌஹான் என்பவர். இவர் உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர். குஜராத்திலே நடந்த அந்த வன்முறைக்கு முதல் குற்றவாளியாக கருதப்பட்ட அமீதி சாவை 1 நம்பர் குற்றவாளியாக அறிவித்தது அந்த நீதிமன்றம். ஆனால் உயர் நீதிமன்றத்தில் அவர் விடுவிக்கப்பட்டார். அப்போது இவர் நீதிபதியாக இருக்கிறார். முழுக்க முழுக்க RSS வளர்ப்பிலே வளர்ந்தவர் அவர். அவரைத்தான் தலைவராக கொண்டு 14 விதமான கேள்விகளை கொடுத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இவர்கள் இல்லை என்று சொன்னாலும் அது சரி என்று வந்துவிடும், ஆம் என்று சொன்னாலும் சரி என்று வந்துவிடும். இதை அப்படிப்பட்ட கேள்விகளை கொடுத்திருக்கிறார்கள். அதில் எதை நம்ம ஆம் என்று சொன்னாலும் இல்லை என்று சொன்னாலும் அவர்களுக்கு சாதகமாக போய்விடும். எனவேதான் முஸ்லீம் பர்சனல் லா போர்டு என்கின்ற அந்த அமைப்பு அந்த 16 கேள்விகளையும் புறக்கணித்துவிட்டு அதற்கு மாற்றமாக நாங்கள் இஸ்லாமிய சரியத்தின்படிதான் இந்த நாட்டிலே வாழ்வோம், 5-5 விஷயத்துதான், அதுல வேற எதுவுமே இல்லை. இதற்கும் அனுமதி இருக்கிறது அரசாங்கத்தினுடைய, அதாவது அரசியல் சாசனத்தினுடைய 25வது பிரிவில். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதத்தவரும் அவருடைய மத நம்பிக்கையின்படி வாழலாம், அவருடைய மதங்களை பரப்பலாம், அவருடைய மத நம்பிக்கையின்படி அவர்கள், அதாவது அவருடைய காரியங்களை அமைத்துக் கொள்ளலாம் என்ற அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அனுமதியை ரத்து செய்கின்ற முறையில் இவர்கள் இப்படி ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில நாம் இங்கே எந்த நம்முடைய எதிர்ப்பை காட்டுகின்ற வகையில் இஸ்லாத்தினுடைய சரியத்தை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிற அந்த சட்டம் அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கடைபிடிக்க முடியும். அது அல்லாது நீங்கள் கொண்டு வருகிற எந்த சட்டத்தையும் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருபோதும் அதற்கு நாங்கள் உயிரை கூட விடுவோமே தவிர அதை நாங்கள் எங்களது இஸ்லாமிய சட்டத்தை புறக்கணிக்க மாட்டோம் என்ற நிலையில நாம் இங்கே தெளிவாக உறுதியாக இருக்க வேண்டும். இந்து மதத்திலும் கூட ஒரு பெண், அதாவது நான் அதை விமர்சனம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே சொல்வதில்லை, நமக்கு என்று இடையூறு வருகிற போது அதை மற்றதையும் நாம் அங்கே கோடிட்டு காட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. அந்த மதத்தில் 25 வயது வரையிலும் ஒரு பெண் குழந்தையை பெறாவிட்டால், 30 வயதிற்குள்ளாக ஒரு ஆண் குழந்தையை பெறாவிட்டால் விவாகரத்து செய்து கொள்ளலாம் என்ற சட்டம் இருக்கிறது. இன்றைக்கும் கோவாவிலே அது நடைமுறையிலே இருக்கிறது. இஸ்லாத்தில் எங்காவது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா? குழந்தையே இல்லாமல் எத்தனை வயசானாலும் குழந்தை இல்லை என்ற காரணத்துக்காக விவாகரத்து செய்யக்கூடாது. இப்படி இஸ்லாம் புனிதமான சட்டங்களை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்க அதற்கு மாற்றமாகியவர்கள் இப்படி எல்லாம் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணத்தை எல்லா அரசியல் நோக்கர்களும் என்ன தெளிவுபடுத்துகிறார்கள் சொன்னால், மோடி அரசு தோற்று போய்விட்டது. ஆரம்பத்திலே எது எல்லாமோ சொல்லி வந்தார்கள், அவர்களால் செயல்பட முடியவில்லை, தோற்று போய்விட்டார்கள். எல்லா துறைகளும் தோல்வியை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த தோல்வியை வெளிக்காட்ட அதை பற்றிய பிரச்சனை விமர்சனம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அவ்வப்போது ஏதாவது ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு ஒரு பயத்தை ஏற்படுத்துவது, ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவது. இப்போ இதை பற்றி எல்லாமே பேசுவார்கள், எல்லா ஏடுகளும் இதை பற்றி எழுதும். எனவே இந்த மாதிரி நிலைகள் வருகிற போது நம்முடைய தோல்வி வெளியே தெரியாது என்ற நிலையில் தான் இப்படிப்பட்ட காரியங்கள் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் முஸ்லிம் பர்சனல் லா போர்டு என்று சொல்லுகிற இந்த அமைப்பு கிட்டத்தட்ட 250 மேற்பட்ட உறுப்பினர்கள் அதில் இருக்கிறார்கள். அதில் 41 பேர்கள் தேர்ந்த ஆலிம்கள், அதுபோக வக்கீல்கள், நீதிபதிகள், பெரும் பெரும் படித்தவர்களும் இருக்கிறார்கள். பரேலவிகளும் அதே போல தேவ்பந்திகளும் ஷியாக்களும் எல்லா வஹாபிகளும் அகலாதீஸ் எல்லாருமே அந்த குழுவில் இருக்கிறார்கள். அந்த அமைப்பு இதற்கு என்ன மறுப்பு தெரிவித்திருக்கிறேன் சொன்னால், இது எங்கள் மீது தொடுக்கப்படுகிற போர் என்பதாக பிரகடனம் செய்திருக்கிறது. மற்றதையெல்லாம் செய்வீங்க ரைட், ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு எதனை சட்டமாக ஆக்கியிருக்கிறான் அதை தடை செய்வோம் என்று நீங்கள் இறங்கியிருப்பது முஸ்லிம்கள் மீது தொடுக்கப்படுகிற போர் என்பதாக பிரகடனம் செய்து அதற்கு எதிராக கையெழுத்து இயக்கம் என்ற கோடிக்கணக்கான முஸ்லிம்களுடைய கையெழுத்தை பெற்று அரசாங்கத்திற்கு சட்ட வாரியத்திற்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு முடிவை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு எல்லா பள்ளிவாசல்களிலும் கையெழுத்து இயக்கம் நடத்தப்படுகிறது. தொழுதுக்கு எல்லாரும் ஓடிடாதீங்க, அங்கே அதற்கான படிவம் இருக்கிறது. அந்த படிவத்தில் நாங்கள் ஷரியத்து சட்டத்தை தான் ஏற்றுக்கொள்வோம், நீங்கள் கொண்டு வருகிற பொதுசிவில் சட்டத்தை ஒருபோதும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதற்கு இதனை ஒப்புக்கொண்டு நாங்கள் கையொப்பமிடுகிறோம் என்ற வாக்கியம் அதில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் அத்தனை பேர்களும் கையெழுத்து போட்டுக் கொடுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வீடு வீடாகவும் நம்முடைய பள்ளிவாசலின் சார்பாக இளைஞர்கள் வருவார்கள். உங்கள் வீடுகளில 15 வயதுக்கு மேற்பட்டிருக்கிற எல்லாருமே அந்த படிவத்தில் கையெழுத்து போடுங்க, போடும்படி சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் வரும் ஞாயிற்றுக்கிழமை எல்லா வீடுகளுக்கும் அவர்கள் வந்து கையெழுத்து பெறுவதற்காக வருவார்கள். இதற்கிடையில இந்த மோடி வித்தைகளும் கொஞ்சம் நடைபெறுகிறது. சில பெண்கள் தெருக்களில் வருகிறார்கள், வந்து முஸ்லிம் வீடுகளில் வந்து அவருடைய ஆதார் கணக்கெடுக்க வந்திருக்கிறோம், அதை பரிசீலனை செய்ய வந்திருக்கிறோம் என்பதாக சொல்லி அந்த ஆதாரனுடைய ஜெராக்ஸை வாங்கி கொண்டு ஒரு கையெழுத்து வாங்குகிறார்கள். எதுக்காக சொன்னா, நாங்க விவாகரத்து சட்டத்தை அரசாங்கம் என்ன கொண்டு வருகிறது அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்ற பூர்த்தி செய்து கொடுப்பதற்காக வேண்டி. அதனால யாராவது வீடுகளில் வந்து கையெழுத்து போட்டால் கையெழுத்து போட வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள். எங்களுக்கு தெரியாது, நாங்கள் முகமறியாதவர்கள், யாரு வந்து கேட்டாலும் போட வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள். அது மாதிரி எங்கேயாவது அவர்கள் பலவிதமான சூழ்ச்சிகள் எல்லாம் செய்வார்கள். எப்படியாவது இன்றைக்கு கூட அவர்கள் ரவிசங்கர் என்பவர் அறிக்கை விட்டிருக்கிறார், நாங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வரத்தான் போறோம் அப்படின்னு. மோடி அரசாங்கம் ஆணும் பெண்ணும் என்ற சமத்துவ நிலையைத்தான், பாலினத்திலே சமத்துவ நிலையைத்தான் விரும்புகிறது. எனவே இதை கொண்டு வரத்தான் செய்வோம் என்பதாக அவ்வளவு உறுதியாக இருக்கிறார்கள். எனவே இதுக்கு அனுமதிக்க கூடாது என்ற கருத்தில் உலகத்தில் இந்த நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அத்தனை முஸ்லிம்களும் இதன் மீது மும்முரமாக இறங்கி இந்த பணியில் இறங்கி இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக அது சம்பந்தமான விளக்கங்களும் கூட்டங்களும் நடைபெறவும் செய்யும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சம்புசெட்டி ஸ்ட்ரீட்ல ஜமாத் உல்மா சபையின் சார்பாக இது சம்பந்தமான விளக்க கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அரசியல் தலைவர்களும் உலமாக்களும் அங்கே பேச இருக்கிறார்கள், அதிலும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அதி சீக்கிரத்திலேயே நமது பகுதியிலும் அதுபோன்ற பொதுக்கூட்டங்களை ஏற்படுத்தி நாம் அதை எதிர்க்கின்ற வகையில் கூட்டங்களை நடத்துவோம். பெண்களுக்குமான ஒரு விளக்க கூட்டங்களையும் ஏற்படுத்துவோம். இந்த நேரத்தில் நீங்கள் அத்தனை முஸ்லிம்களும் அதில் கையெழுத்திட்டு தொழுத உடனே ஓடி போயிடாதீங்க, இது நம்முடைய உயிரை விட மிக முக்கியமான பிரச்சனை. அதனால எல்லா நேரத்தையும் போன்று ஓடிவிடாதீர்கள், அங்கே இருக்கக்கூடிய படிவத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு செல்லுங்கள். வீட்டிலேயும் அருகிலே இருப்பவர்கள் கையெழுத்து வாங்கி அந்த படிவத்தை இங்கே கொண்டு வந்து ஒப்படைத்து விடுங்கள். இந்த எதிர்ப்பை காட்டுவதன் மூலமாக அவர்கள் பின்வாங்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய விஷயத்திலே மார்க்க விஷயத்திலே அவர்கள் தலையிடுவது என்பது அறவே இதோடு நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு உணர்வை நாம் உண்டாக்குவோம். வல்லரகமான நம்முடைய காரியங்களுக்கும் அல்லாஹ் வெற்றியை தந்து இந்த உலகிலே கண்ணியமான வாழ்க்கையை இஸ்லாமியர்களுக்கு வழங்கி வருவானாக என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல்